நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் ஓக்லண்ட்ஸ் காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய கிறிஸ்டன் விமால் விகாஷ் குட்டி பல்வேறு குற்றங்கள் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையின் பின்னர் 3 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் குலசேகரம் சஞ்சயன்.
A police officer sharing videos of people in real distress is serious, particularly as he was there to help them. There was a degree of planning, even though the execution was clumsy.
ஆல்பரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதி ஜஸ்டின் ஸ்மித் அவர்கள் கிறிஸ்டன் விமால் விகாஷ் குட்டி என்பவருக்கு 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது என்று ஆல்பரி நீதிமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை பிப்ரவரி 12 தீர்ப்பு வழங்கினார். அவர் சிறையில் நன்னடத்தையுடன் நடந்து கொண்டால் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பரோல் என்கிற வகையில் சிறையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படலாம் என்று அந்த தீர்ப்பில் நீதிபதி மேலும் கூறினார். யார் இந்த கிறிஸ்டன் விமால் விகாஷ் குட்டி? அவர் என்ன குற்றம் செய்தார்? அவர் யார் என்பதற்கு முன்னர் கிறிஸ்டன் விமால் விகாஷ் குட்டி செய்ததாக சொல்லப்படும் குற்றங்கள் பற்றி பார்க்கலாம். கிறிஸ்டன் விமால் விகாஷ் குட்டி வழக்கில் நீதிபதி வழங்கிய முழு சென்டென்சிங் ரிமார்க்ஸ் அல்லது ஜட்ஜ்மெண்ட் டெக்ஸ்ட் என்ற தீர்ப்புரை இதுவரை தற்போது பொதுமக்கள் அணுகும் வகையில் வெளியிடப்படவில்லை. அப்படியானால் நீதிபதி என்ன சொன்னார் என்பது எமக்கப்படி தெரிய வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவில் பல குற்றவியல் வழக்குகளில் நீதிபதி நீதிமன்றத்தில் வாய்மொழியாக விரிவாக தீர்ப்புரை வழங்குவார். ஆனால் அந்த உரை எழுத்து வடிவில் நீதிமன்றம் வெளியிடாது. குறிப்பாக ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யப்படும் முக்கிய சட்ட வழக்கு அல்லாத போது அப்படி வெளியிடப்படுவது குறைவு. நாம் அறிந்த நீதிபதி கருத்துகள் அனைத்தும் ABC நியூஸ் போன்ற நம்பகமான செய்தி நிறுவனங்கள் மற்றும் நீதிமன்றத்தில் நேரடியாக கேட்டு பதிவு செய்த செய்தியாளர்கள் வெளியிட்ட சுருக்கப்பட்ட சென்டென்சிங் ரிமார்க்ஸ் மூலமே கிடைக்கின்றன. நீதிமன்ற விசாரணை குறித்து வெளியான செய்திகளில் இருந்து அவர் பல குற்றங்களை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதில் முக்கியமானவை: 1. ஆசன் என்கிற குற்றச்சாட்டு, தீ வைத்து சேதப்படுத்துதல். அடுத்து ப்ரொடெக்டட் போலீஸ் ஃபுட்டேஜ் என்று சட்டத்தில் அறியப்படும் காணொளிகள், குறிப்பாக காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது தமது உடலில் அணிந்திருக்கும் வீடியோ கேமராவில் பதியப்பட்ட காணொளிகளை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்தது மற்றும் பகிர்ந்தது. 3. குற்றம் சட்டத்தில் பீஸ்டியாலிட்டி என்று கூறப்படும் கொடூரமான அல்லது மோசமான நடத்தைகளை டெலிகிராம் போன்ற என்கிரிப்டட் குறியாக்கம் செய்யப்பட்ட செயலிகள் ஊடாக பகிர்தல். இதில் 16 வீடியோக்கள் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டன. பல விசாரணைகளில் நீதிமன்ற நடவடிக்கைகளை திசை திருப்பும் வகையில் நடந்து கொண்டதான குற்றம் அடுத்தது. மேலும் காவல்துறையில் பயிற்சி பெறும் ஒருவருக்கு தனது சீருடை மற்றும் துப்பாக்கி உட்பட பல உபகரணங்களை வழங்கியது, அவற்றை வீடியோ காணொலிகளாக்கி அந்த பெண் காவல்துறை சீருடையில் துப்பாக்கிகளை கையாளும் காட்சிகளை பகிர்ந்தது என்று பல குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொண்டார். இதில் குறிப்பாக இறுதியாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து வெளியான செய்திகளில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டவர் அங்கீகரிக்கப்பட்ட துப்பாக்கிகளை கையாள்வது குறித்த பயிற்சி வழங்கும் தகுதி உடையவர் அல்ல என்று கூறுகிறது. இந்த குற்றங்கள் அனைத்தையும் அவர் ஒரே நாளில் செய்திருக்க முடியாது. அப்படியானால் முதல் முறையாக அவரது தவறான நடத்தை எப்போது தெரிய வந்தது என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? இங்கே 2 முக்கிய முதற்புள்ளிகள் உள்ளன. வாகனத்திற்கு தீ வைத்த சம்பவம் நடந்த தேதி 2023 ஏப்ரல் 27 என்று நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. அவரது வீட்டிற்கு அருகில் 2 கார்களுக்கு அவர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த தீ சம்பவம் குறித்து நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை 2023 ஏப்ரல் 28 மக்களிடம் கோரிக்கை வைத்ததாக மிராஜ் நியூஸ் செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதில் ஓக்லண்ட்ஸ் பகுதியில் யங் ஸ்ட்ரீட் என்ற வீதியில் 2 வாகனங்கள் தீயில் எரிந்ததாகவும் அது குறித்த தகவல்கள் தெரிந்தவர்களை முன்வருமாறும் கோரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கிறிஸ்டன் குட்டியின் பெயர் நேரடியாக இணைக்கப்படவில்லை. ஆனால் இந்த கார் தீ சம்பவமே பின்னர் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய குற்றமாக அமைந்திருந்தது. இது குறித்த விசாரணையின் போது கிறிஸ்டன் குட்டியின் மொபைல் தொலைபேசி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது என்றும் அதில் டெலிகிராம் வழியாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட 16 கொடூரமான அல்லது மோசமான நடத்தைகளை காட்டும் காணொலிகள் இருந்ததாகவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த தொலைபேசி வழியாக பாதுகாக்கப்பட்ட பாடி கேம் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது என்றும் நீதிபதி கூறியுள்ளார். இந்த வாகனத்தை தீவைத்த குற்ற விசாரணையில் அவர் 3 சந்தேக நபர்களை காவல்துறையில் முன்னிறுத்தி விசாரணையை திசை திருப்ப முயன்றார். ஆனால் செல் டவர் டேட்டா மூலம் அந்த 3 அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டில் இருந்தது நிரூபிக்கப்பட்டது என்று நீதிபதி கூறினார். அந்த முதற்கட்ட தீ விவகாரம் குறித்த விசாரணை நேரத்திலேயே அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார் அல்லது இடைநிறுத்தம் செய்யப்பட்டார் போன்ற நிரூபிக்கப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ நடவடிக்கை விவரம் தெளிவாக இல்லை. பல சமூக ஊடகங்களில் பலர் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்று கூறினாலும் அதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் அல்லது நம்பகமான செய்தியை இம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. அதனால் அந்த குற்றத்தை தொடர்ந்து அவருக்கு தண்டனை கிடைத்தது என்று இம்மால் கூற முடியவில்லை. வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது குறித்த விசாரணையின் போது கைப்பற்றப்பட்ட தொலைபேசி மூலம் புதிய மற்றும் கூடுதல் குற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டு இறுதியில் அவர் பல குற்றங்களை ஒப்புக்கொண்டார். அத்துடன் இவை அனைத்துக்குமான தண்டனை ஒரே தீர்ப்பில் அவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது ஒரு குற்றத்திற்கு பின் இன்னொரு குற்றம் என்று தனித்தனி தண்டனைகளாக அல்லாமல் ஒரே வழக்கு அதனுடன் சம்பந்தப்பட்ட விசாரணை என்ற தொடரில் பல குற்றங்கள் சேர்க்கப்பட்டு இறுதியில் ஒரே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிரிட்டன் குட்டிக்கு PTSD போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் எனும் அதிர்ச்சிக்கு பிறகான மன அழுத்த பாதிப்பு மற்றும் டிப்ரெஷன் எனும் மனத்தளர்ச்சி, மனச்சோர்வு அல்லது உளச்சோர்வு இருப்பதாக கிரிட்டன் குட்டிக்காக வாதிட்ட வழக்குரைஞர் சிராக் பட்டேல் வாதிட்டார். குறிப்பாக அவர் பணியில் இருந்தபோது ஒரு குழந்தையின் உடலை கண்ட சம்பவத்தினால் அவர் அதிர்ச்சிக்குள்ளானார் என்று குறிப்பிட்டார். ஆனால் வாகனங்களுக்கு தீ வைத்துக் கொளுத்தும் போது அவர் தான் என்ன செய்கிறார் என்பதை அறியாமல் இருந்தார் என்று சொல்ல முடியாது என்று தீர்ப்பு சொன்ன நீதிபதி தெளிவாக கூறினார். கிரிட்டன் குட்டி தற்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் பரோல் பெறுவதற்கு தகுதி பெறுவார். பொதுவாக இதன் பின் என்ன நடக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. பரோல் கிடைத்தால் சில கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளுடன் அவர் சிறையிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார். அது மறுக்கப்பட்டால் தண்டனையின் முழு காலத்தையும் அவர் சிறையில் கழிக்க நேரிடலாம். இந்த வழக்கு மற்றும் அதன் தீர்ப்பு குறித்து பொதுமக்கள் எப்படியான எதிர்வினையை தெரிவித்தார்கள் என்று அளவிடப்பட்ட கருத்து கணிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் சமூக ஊடகங்களில் காணப்படும் பதிவுகளின் அடிப்படையில் சில பொதுவான போக்குகள் தெரிகின்றன. ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி செய்தது மிக மோசமான விடயம் என்று பலர் தமது கடுமையான கோபத்தையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக பாடி கேம் புட்டேஜ் பகிர்வு செய்யப்பட்ட விடயம் பாதிக்கப்பட்டவர்களின் தனியுரிமையை மீறுவதாக கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறது. சிலர் காவல்துறையின் தரம் குறித்து கேள்விகள் எழுப்பியுள்ளார்கள். இது அனைத்து மக்களையும் முழுமையாக பிரதிபலிக்காது என்றாலும் மக்களின் உணர்ச்சி போக்கு குறித்து புரிய உதவும். இந்த குறிப்பிட்ட வழக்கை பற்றி அரசியல் கட்சிகள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் பகிர்ந்தவற்றில் சில பொதுவான கருத்துகள் இழையோடுவது தெரிகிறது. குடியேற்றம் குறித்தும் பல்கலாச்சார கொள்கை குறித்தும் ஒன் நேஷன் கட்சியை ஆதரிக்கும் 10க்கும் மேற்பட்டவர்களின் கருத்துக்களை சமூக ஊடகங்களில் நான் கண்டேன். காவல்துறை யாரை பணிக்கமர்த்துகிறார்கள் என்ற கேள்வி மட்டுமல்ல, குடிவந்தவர்கள் நடத்தை குறித்தும் பல கேள்விகள் இவர்களால் எழுப்பப்பட்டுள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் மாநில காவல்துறை இதுபற்றி எந்த கருத்தும் இதுவரை வெளியிட்டதாக தெரியவில்லை. ஆனால் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அறிக்கை மூலம் கிரிட்டன் குட்டி அங்கீகரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் குறித்து பயிற்சி வழங்க தகுதி பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கிரிட்டன் குட்டி அவரது குடும்பத்திற்கு அருகில் இருப்பதற்காக அவரது பணியிடத்தை தற்காலிகமாக மாற்ற அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஆனால் கிரிட்டன் குட்டி அதனை மறுத்ததாகவும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. கிரிட்டன் குட்டியின் தண்டிக்கப்பட்ட குற்றங்கள் காரணமாக அவர் காவல்துறையுடன் தொடர்புடைய வேலையிலோ அல்லது அது சார்ந்த பணிகளிலோ மீண்டும் இணைவது கடினமானது என்று கூறப்பட்டுள்ளது. அது சரி, இந்த கிரிட்டன் விமால் விகாஷ் குட்டி ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி என்பதை தவிர அவரை பற்றி எதுவுமே நான் குறிப்பிடவில்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். காரணம் இருக்கிறது. அவர் ஒரு இந்தியர் என்று அவரது பெயரையும் உருவத்தையும் வைத்து கணிப்பிட்ட பலர், குறிப்பாக நான் முன்னர் குறிப்பிட்ட ஒன் நேஷன் கட்சியை ஆதரிக்கும் 10க்கும் மேற்பட்டவர்களது பதிவுகளில், இந்தியர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும், இந்தியர்கள் இந்த நாட்டை பாழ்படுத்துகிறார்கள், காவல்துறை பணிக்கு கிரிட்டன் குட்டி திரும்ப முடியாவிட்டால் என்ன, அவர் ஒரு மருத்துவராக மீண்டும் சமூகத்தில் உயிர் பெறுவார் பாருங்கள் என்றெல்லாம் கருத்துகள் பகிரப்பட்டுள்ளன. எமக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அவர் இந்திய பின்னணி கொண்ட ஃபிஜி நாட்டவர் என்று தெரிய வருகிறது. அவரது தனிப்பட்ட விவரங்களோ அவர் எப்பொழுது ஆஸ்திரேலியா வந்தார் என்ற விவரங்களையோ எம்மால் இதுவரை பெற முடியவில்லை. இது குறித்து அறிய அவரது வழக்குரைஞரை தொடர்பு கொண்டுள்ளோம். ஆனால் அவர் இன்னமும் எமக்கு பதிலளிக்கவில்லை. மேலதிக விவரங்கள் தெரிய வரும் போது அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். கிரிட்டன் விமால் விகாஷ் குட்டி வழக்கு ஒரு தனிநபரின் குற்றம் மட்டுமல்ல, பொது நம்பிக்கை, காவல்துறையின் ஒழுக்கம், சட்டத்தின் சமத்துவம் ஆகியவற்றை தொடும் வழக்கு இது. இந்த தீர்ப்பு காவல்துறை அதிகாரி என்ற அந்தஸ்து சட்டத்தின் முன் எந்தவித சிறப்புரிமையையும் தராது என்பதை தெளிவாக உணர்த்துகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.